السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون. وقال النبي عليه الصلاة والسلام لعبد الرحمن بن سمرة يا عبد الرحمن لا تسأل الإمارة فإنك إن أعطيتها عن مسألة وكلت إليها وإن أعطيتها عن غير مسألة أعنت عليها. متفق عليه أو كما قال صلى الله عليه وسلم. ألوت أرول ألنم نهرت أنبري ونماكي إلام والله الله سبحانه وتعالى أبنك أنيت فخلم أريتاكوها. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல் வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எண்டெண்டும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, முழு மனித சமுதாயத்தும் உலகத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் வெறும் கையுடன் வந்தார்கள், எதையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை. நாம் உலகத்திற்கு வந்த நேரத்தில் நிர்வாணமாக வந்தோம், எதையும் அணிந்து கொண்டும் வரவில்லை. அதே மாதிரி இந்த உலகத்திலிருந்து திரும்பி செல்லக்கூடிய நேரத்திலேயும் நாம் வெறும் கையுடன் தான் இன்ஷா அல்லாஹ் செல்லவிருக்கிறோம். நம்முடைய கஃபனுடைய பிடபையை தவிர வேறு எதையும் அணிந்து கொண்டும் நாம் செல்ல போவதில்லை. உலகத்தில் கொஞ்ச காலம் நாம் வாழவிருக்கின்றோம். அந்த காலத்தில் வாழ்வதற்கு தேவையான சில அருட்கொடைகளை சில பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். அது உணவாக இருக்கலாம், அது ஆடையாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது சுக வாழ்வாக இருக்கலாம், இன்னொரு என்ற பல அருட்கொடைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தனிப்பட்ட அருளால கருணையால கிருபையால தந்திருக்கிறான். அவன் என்னென்ன அருட்கொடைகளை தந்தானோ அந்த ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக கியாம நாளில் அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி கேட்பான். அவனால் தரப்பட்ட எந்த பாக்கியத்தையும் நாம் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. நாம் நினைத்த மாதிரி அவைகளை பாவிக்க முடியாது. ஒவ்வொரு பாக்கியங்களை எந்தெந்த முறையிலே பாவிக்க வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படித்து காட்டி தந்திருக்கின்றார்கள். அவனுடைய எந்த அருட்கொடையாக இருந்தாலும் சரி, அவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கியாமத் நாளில் நீங்க கேட்கப்படுவீர்கள் என்று குர்ஆன் ஒரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ثم لتسألن يومئذ عن النعيم. அந்த கயாமத்துடைய நாளில் ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றியும் நீங்க கேள்வி கேட்கப்படுவீங்க. இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் ஹதீஸ் ஷரீஃபில் வருகின்றது, கடும் சூட்டுல நீங்க கொஞ்சம் குளிர்ந்த நீரை குடிக்குகின்றீர்கள், அந்த நீரை பற்றியும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். சூட்டிலிருந்து தப்புவதற்காக வேண்டி ஒரு மரத்துடைய நிழலில் நிழல் பெறுகின்றீர்கள், அந்த நிழலை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். உங்களோட உடம்புல சூடு ஏறாமல் இருப்பதற்கு நீங்க பாதரட்சைகளை அணிகின்றீர்கள், அந்த செருப்புகளை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களுடைய கேள்விகளாக இருக்கலாம், உங்களுடைய பார்வைகளாக இருக்கலாம், உங்களுடைய சிந்தன சக்திகளாக இருக்கலாம், இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கியாமா நாளில் கேட்பான். சில அருட்கொடைகளையும் தந்திருக்கிறான், இன்னும் ஒரு சிலருக்கு சில பொறுப்புகளையும் தந்திருக்கின்றான். அந்த பொறுப்புகளில் நீங்கள் எந்த முறையிலே நடந்து கொண்டீர்கள் என்பதை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கியாமா நாளில் கேட்பான். பெற்றோர்களிடத்தில் அவர்களுடைய குழந்தைகளை பற்றி கேட்பான். ஆசிரியர்களிடத்தில் அவர்களில் படித்த மாணவர்களை பற்றி அல்லாஹ் கேட்பான். முதலாளிமார்களிடத்தில் அவர்களிடத்திலே வேலை செய்த தொழிலாளர்களை பற்றி கேட்பான். நீதிபதிகளிடத்தில் அவர்களிடத்திலே வந்த வழக்குகளை எந்த மாதிரி விசாரித்தீங்க, அதை எந்த முறையிலே தீர்ப்பளித்தீங்க, இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். நபி அவர்களுடைய சஹிஹான ஹதீஸ், நபி அவர்கள் சொல்வார்கள், இஅதிலு பைன அபனாஇக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். மூன்று முறை நபி அவர்கள் சொன்னார்கள், ஆண்களை போன்று பெண்களையும் நீங்கள் பராமரியுங்கள். ஆம்பள பிள்ளைக்கு ஒரு மாதிரி, பொம்பளை புள்ளைக்கு வேற மாதிரி, மூத்த புள்ளைக்கு ஒரு மாதிரி, கடைசி புள்ளைக்கு இன்னும் ஒரு மாதிரி அல்ல. உங்களுடைய எல்லா குழந்தைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். பேரண்ட்ஸுகளுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், மனைவிக்கு அல்லாஹ் என்ன சொன்னான், உங்களுடைய கற்பை எவ்வாறு பாதுகாத்தீங்க, கணவனுடைய சொத்தை எவ்வாறு பாதுகாத்தீங்க, இதை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கியாமா நாளில் கேட்பான். மனைவிமார்களிடத்திலேயும் கேள்வி கேட்பான், கணவன்மார்களிடத்திலேயும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். எந்த அளவுக்கு நான் நபி அவர்கள் சொன்னார்கள், லா யக்தியன்ன ஹாகிமுன் பைன இஸ்னைன் வஹுவ கப்பான், ஒரு ஹாக்கிம் தீர்ப்பளிக்க கூடிய நேரத்தில் அவர் கோபமுற்ற நிலையில தீர்ப்பளிக்க வேண்டாம். அவர் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கிறாரு, ஏதோ ஒரு கவலையில இருக்கிறாரு, அந்த நேரத்தில் தீர்ப்பளித்தால் சிலவேளை அவர் பாதகமான முடிவுகளை எடுக்கலாம். அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், தீர்ப்பளிக்க கூடிய ஒரு நீதிபதி அவர் அவசரத்தில் கோபத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் தீர்ப்பளிக்க வேண்டாம் என்றார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில், இதா தகாதா இலைக இஸ்னைன், ரெண்டு பேர்கள் வந்து உங்களிடத்தில் வழக்கை தொடர்கின்றார்கள், பல தகவலில் அவ்வல் ஹத்தா தஸ்மா கலாமல் ஆகர், முதலாவது ஒரு ஆள் வந்து வாதிடுகின்றார், அவருடைய பேச்சை கேட்டு அவசரமா நீங்க தீர்ப்பளித்திராதீங்க, இரண்டாவது நபருடைய அவருடைய வாதத்தை கேட்காமல், ஹத்தா தஸ்மா கலாமல் ஆகர் ஃபைன்னஹு அஹரா ஐயதபையன லகல் கதா, நீங்க இரண்டாவது நபருடைய அந்த வாதத்தை கேட்டால் தான் உங்களுக்கு தீர்ப்பளிக்கலாம். வேறொரு ரிவாயத்தில் வருது, ஒரு ஆள் அவருடைய கண் பிளக்கப்பட்டு கண் பிடுங்கப்பட்டு வருகின்றார், சொன்னாங்க அதை பார்த்தும் நீங்க முடிவெடுத்திடாதீங்க, அவருடைய கண்ணை பிடுங்கியது யாரு, எதற்காக வேண்டி பிடுங்கினார், ஏன் பிடுங்கினார், அதை நீங்க தீர விசாரிக்காமல் தீர்ப்பளிக்க வேண்டாம் என்றார்கள். எங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை பற்றியும் நபி அவர்கள் சொன்னார்கள், இஹ்வானுக்கும் ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், அவர்களும் உங்களை போன்ற சகோதரர்கள், அவர்களும் உங்களை போன்ற உங்களுடைய சகோதரர்களாக இருக்கின்றார்கள். அதனால யாரையாவது அல்லாஹ் உங்களுக்கு கீழான வேலை செய்யக்கூடிய ஊழியர்களாக ஆக்கினா அவருக்கு என்ன செய்யணும், நீங்க சாப்பிட்டதிலிருந்து அவருக்கு உணவளிங்க, நீங்க எதை சாப்பிடுகின்றீர்களோ அதன் இலிருந்து அவருக்கு உணவை கொடுங்க, நீங்க எதை உடுக்கிறீங்களோ அதே தரத்தில் உள்ள ஆடையும் அவர்களுக்கு கொடுங்க, ஓலா துக்கல்லி புகோ மாலா எஹ்லி புகோ, அவரால் தூக்க முடியாத பாரத்தை அவருக்கு நீங்க சுமத்திடாதீங்க, அவரால் செய்ய முடியாத வேலையை அவரின் மீது நீங்க திணிக்காதீங்க, அவ்வாறு நீங்க திணித்து விட்டாலும் அவருக்கு நீங்க உதவியாக இருங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால உலகத்தில் யாரு எந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த பொறுப்பை பற்றிய கயாமனால் அவர்கள்ட்ட அல்லாஹ் கேள்வி கேட்பான். அது ஆசிரியர்களாக இருக்கலாம்,
மாணவர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், முதலாளிமார் தொழிலாளிகளாக இருக்கலாம், அல்லது நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கலாம். அந்த ஒவ்வொருவருடைய ஆட்சியை பற்றி கயாமனால பொறுப்பை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அதனால முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். சமீப காலத்தில் நாங்கள் பார்க்கலாம், யாருக்காவது இதிலேயாவது ஒரு பொறுப்பு கிடைப்பதே பெரிய பாக்கியமா கருதுறாங்க. அந்த டஸ்டி போர்ட்ல வந்துடணும், இந்த பதவிக்கு நான் வந்துடணும், இங்க நான் தலைவராக வந்துடணும், அங்க நான் செக்ரட்டரியாக வந்துடணும், மாற்று மதத்தவர்களை போன்று, அந்நியவர்களை போன்று, அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களை போன்று, அரசியலில் ஈடுபடுறவங்க கேன்வசிங் போறாங்க, வீடு வீடா ஓட்டு கேட்டு போறாங்க. இது நபி அவர்களுடைய ஒரு முறையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய முறையா? அந்நியவர்களை விடுங்க, எங்கட இஸ்லாமியர்கள் அரசியலை விடுங்க, எங்கட முக்கியமான மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், முக்கியமான மதரசாக்களாக இருக்கலாம், அல்லது இஸ்லாமிய நிறுவனங்களாக இருக்கலாம், அங்கேயும் பதவி மோகம், அங்கேயும் பதவி போட்டி பகிரங்கமா போகாவிட்டாலும் மூணு பேர் ஒன்று சேர்றது, நாலு பேர் ஒன்று சேர்றது, ரகசியமா போன் பண்றது, அங்கே எஸ்எம்எஸ் அடிக்கிறது, நீங்க என்ன தெரிவு செய்யுங்க, நீங்க அவரை தெரிவு செய்யாதீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏதோ ஒரு சிலர் நினைக்கிறாங்க இந்த பதவி பெரிய ஒரு பரிசை போன்று, இந்த பதவியை பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகின்றார்கள். ஆனால் இது எவ்வளவு பயங்கரமானது! ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நபி அவர்கள் சொன்னாங்கள், யா அப்துல் ரஹ்மான், லா தஸ்அலில் இமாரா, ஒரு போதும் நீங்க பதவியை கேட்காதீங்க, ஒரு போதும் நீங்க பொறுப்பை கேட்காதீர்கள், நீங்க கேட்டு அந்த பதவி தரப்பட்டால் உகிழ்த்த இலைஹா, அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அதன் பக்கமே நீங்க சாட்டப்பட்டுடுவீங்க. நீங்க கேட்கவும் இல்லை, நீங்க விரும்பவும் இல்ல, அந்த பொறுப்பு உங்களுக்கு தரப்பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஆரம்பத்துல பெரிய ஆசையோட ரொம்ப தேட்டத்தோடு பொறுப்புகளை போவாங்க, பொறுப்பு எடுத்ததற்கு பின்னால ஏன் எடுத்தோம், ஏன் அது அவர் விரும்பி தேடிக்கொண்டது, அவராக தேடி எடுத்தது, அதற்கு அல்லாஹுடைய உதவி இல்ல, அதற்கு மாற்றமாக நாங்க விரும்பல, நாங்க கேட்கல. யாரும் பொறுப்பை எடுக்க முடியாது என்று எல்லாரும் இருக்கவும் முடியாது, தகுதியானவர்கள் பொறுப்பு எடுக்கணும், ஆனால் கேட்க முடியாது. ஹதரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபீரத்தில் சொன்னாங்க, அலா தஸ்தஅமிலுனி, யா ரசூலல்லாஹ், என்ன ஒரு நாட்டுக்கு கவர்னராக ஆக்க மாட்டீங்களா, ஒரு நாட்டுக்கு பெரிய ஒரு பிரதிநிதியாக ஆக்க மாட்டீங்களா? யா அபாதர் இன்னி அராக்க தைஃபன், அபூதர் இந்த நீ ரொம்ப பலகீனனாக இருக்கிறாய், அமானா, இது மிகப்பெரிய ஒரு அமானிதம், இது மிகப்பெரிய ஒரு பாரம் சுமை, இது கயாமனால மிகப்பெரிய கேவலம், இது கியாமனால மிகப்பெரிய கைசேதமாக அமைந்துவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஹதரத் அபு மூஸல் அஷ்ஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நானும் என்னுடைய சிறிய தந்தையுடைய இரண்டு மகன்மார்களும் வந்து, யா ரசூலல்லாஹ், அம்மிர்னா அல பஅதிமா வல்லாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை எந்தெந்த இடங்களுக்கு அதிகாரியாக தலைவராக ஆக்கினானோ அந்த பகுதிகளில் சில பகுதிகளுக்கு எங்களை நீங்க கவர்னராக ஆக்குங்க, எங்களை பிரதிநிதியாக ஆக்குங்கன்னு கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள், வல்லாஹி லா நுவல்லி அலா ஹாதல் அம்ரி அஹதன் ஸாலஹு வலா ஹரஸஹு அலைஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக யாரு பதவியை கேட்கிறாங்களோ, யாரு பட்டங்களை கேட்கின்றார்களோ, யாரு பொறுப்புகளை கேட்கின்றார்களோ, ஒருபோதும் அவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அவர்களை அந்த பொறுப்பிலே நியமிக்க மாட்டேன். இது போன்ற ஓரிரண்டு ஹதீஸ் அல்ல, நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் நம்முடைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பதவி மோகம் வந்துவிட்டதுன்னு சொன்னா அநேகமானவர்களுக்கு அது முன்னால விளங்கும், வேறொன்றும் விளங்காது. கடந்த கால வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம், இஸ்லாமிய நாடுகளிலே உள்ள ஒரு சில தலைவர்களை பார்க்கலாம், இப்ப பதவியில் இருக்கிறாரு, எப்படி வந்திருக்கிறாரு, அப்பாவை கொண்டுட்டு வந்திருப்பாரு, அப்பாவை கொலை செஞ்சிட்டு வந்திருப்பாரு, மனைவிய கொலை செஞ்சிட்டு வந்திருப்பாரு, இந்த பதவி மோகம் அவ்வளவு பயங்கரமானது, அது புள்ளைய தெரியாது, உம்மா பாப்பா யாருன்னு தெரியாது, அந்த அளவுக்கு மிக பயங்கரமான ஒன்று தான் இந்த பதவி மோகம். அதனால் அல்லாஹூ சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், உங்களுள்ள பொறுப்புதாரிகள் யாரு? இன்னமா வலியுக்கும் அல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனுல் லதீன யுகீமூனஸ் ஸலா வ யூதூனஸ் ஸகா வ ஹும் ராகிஊன். உங்களுடைய உண்மையான பாதுகாவலர்கள், உங்களுடைய உண்மையான பொறுப்புதாரிகள் யாரு? முதலாவது அல்லாஹ், இரண்டாவது ரசூலுஹு அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு பின்னால வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நல்லடியார்கள். யார் அவர்கள்? அல்லதீன யுகீமூனஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நியமமாக தொழுது வருவார்கள். வை உதுனஸ் ஸகா, ஸகாத்தை சரிவர நிறைவேற்றுவார்கள். வஹும் ராகிஊன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக வழிபட்டு கட்டுப்பட்டு நடப்பார்கள். அல்லாஹ் பொதுவாக சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள், அல்லாஹ்வுடைய மாளிகைகள், அல்லாஹ்வுடைய வீடுகளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். வேறொரு ஆயத்து அல்லாஹ் விசேஷமாக குறிப்பிடுகின்றான், இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலா வ ஆத ஸகா வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபஅஸா உலாஇக அன் யகூனு மினல் முஹ்ததீன். நிச்சயமாக அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளை, அல்லாஹுடைய வீடுகளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யாரு? மன் ஆமன பில்லா, அல்லாஹுவை முழுக்க முழுக்க நம்பி வாழோனும். வல் யௌமில் ஆகிர், கியாம நாளின் மீது அவருக்கு அச்சம் பயம் இருக்கோனும். வ அகாம ஸலாத, தொழுகையையும் நிலைநாட்டோனும். வ ஆத ஸகா, ஸகாத்தையும் சரிவர கொடுக்கோனும். அது மாத்திரமல்ல, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் தான் அஞ்சோனும், அல்லாஹுடைய பயம் அவர்கிட்ட மிகைத்திருக்கோனும். இன்று நாங்கள் பார்க்கலாம், மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அவங்க நினைக்கிறாங்க இது பெரிய ஒரு பதவி, இது ஒரு பெரிய ஒரு பட்டம், அதனால அதை யாரு வேண்டுமென்றாலும் நிர்வாகம் செய்யலாம். சமீப காலங்களில் நாங்கள் பார்க்கலாம், தகுதி இல்லாதவர்கள் அந்த மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்றார்கள். சில இடங்களில் நாங்க பார்க்கலாம், மாஷால்லா தகுதியானவர்களும் இருக்கிறாங்க, இல்லன்னு சொல்லல. ஒரு சில இடங்கள்ல அவருடைய வெறும் பணத்தை வைத்து அல்லது அவருக்குள்ள சில இன்ஃபுளன்ஸ், இவருக்கு போலீஸ்ல பெரிய ஒரு இன்ஃபுளன்ஸ் உண்டு, அரசியல்ல பெரிய ஒரு இன்ஃபுளன்ஸ் இருக்கு, மஸ்ஜித் நிர்வாகம் செய்ய அரசியலுடைய இன்ஃபுளன்ஸ் எதுக்கு, மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு போலீஸுடைய இன்ஃபுளன்ஸ் எதுக்கு, மஸ்ஜிதுடைய நிர்வாகம் அவருக்கு இருக்க வேண்டிய ஆகப்பெரிய குவாலிஃபிகேஷன், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹுவை மாத்திரம் தான் அஞ்சோனும், அல்லாஹுவை மாத்திரம் தான் பயப்படணும், அல்லாஹுடைய நம்பிக்கை முழுமையாக இருக்கணும். அல்லாஹுடைய நம்பிக்கை இருந்தால் உலகத்தில் யாரை பார்த்தும் அவர் பயப்பட தேவையில்லை, மஹல்லாவாசிகளை பயப்பட தேவையில்லை. அவர் ஜெனிவினாக இருக்கிறார், அவர் உண்மையாக இருக்கிறார், அவர் நேர்மையுடன் இருக்கிறார். ஏன் மஹல்லாவாசிகளை பயத்து பயப்படணும்? அவங்க அப்படி கேட்பாங்க, அவங்க இப்படி கேட்பாங்க. நான் ஜெனிவின் என்று சொன்னால் யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை, அல்லாஹுடைய பயம் இல்ல. அதனால முழு உலகத்தை பார்த்து பயப்படுற, மஹல்லா வாசிகளை பார்த்து பயப்படுகின்ற, அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இவர்கள் என்ன சொல்லுவாங்க, அதனால நாங்க அப்படி செய்வோம், நாங்க இப்படி செய்வோம் என்று நிர்வாகம் செய்யக்கூடியவர்களும் நம்முடைய சமூகத்தில் இல்லாமல் இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய பயம் வந்தால் தான் அந்த அல்லாஹுடைய மாளிகையை இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நிர்வாகம் செய்வார். அல்லாஹுடைய மாளிகையுடைய சொத்துக்களை, தன்னுடைய வீட்டுடைய சொத்துக்களை விட ரொம்ப கவனமாக பாதுகாப்பார். ஆனா இன்றைக்கு சில இடங்கள் என்ன நடக்குது, அவர் வீட்டுக்கு உதாரணமா ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறாருண்டா, எப்படி பாகிங் பண்றாரு, எப்படி கொளுத்தி சேர்றாரு, எவ்வளவு குறைச்சி கேட்கிறாரு. மஸ்ஜிதுக்கு தானே பரவாயில்லை, போய் பார்த்துட்டு வாங்க, நீங்க வாங்கி கொண்டு வாங்க. ஏன் அது பொதுவான சொத்து? இன்னும் சில இடங்கள்ல சரியா கணக்கு காட்டுறதே இல்ல. வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு உண்டு, நூற்றுக்கு நூறு அந்த வரவு செலவை சரியா காட்டுறல்ல. இதெல்லாம் பைத்துல் மாலுடைய, இது பொது சொத்து. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த அளவுக்கு பொது சொத்துல பயந்தாங்கண்டா. ஒரு நாள் பொது செய்யணும், கடும் குளிர், அந்த குளிரான நேரத்துல தன்னுடைய காதிம்கிட்ட கொஞ்சம் ஒரு கேத்தல்ல தண்ணிய கொடுத்தாங்க, இந்த தண்ணீரை நீங்க சூடாக்கிக்கிட்டு வாங்காண்டு. அவர் போய் தண்ணீரை, பைத்துல் மாலுடைய நெருப்பு எரிந்து கொண்டிருக்குது, அந்த நெருப்புல தண்ணீரை சூடாக்கி வந்ததனால சொன்னாங்க, இது எனக்கு ஹலால் இல்ல, நீங்க ஒரு திருகம் கொடுத்து பைத்துல் மாலுக்கு விறகு வாங்கி போட்டுடுங்க என்று, அந்த விறகு அந்த நெருப்போது பொதுமக்களுடைய சொத்து, அதை எனக்கு பாதிக்க இயலாது, அதனால் நீங்க வேறு ஒரு திருகம் நீங்க விறகு வாங்கி அந்த நெருப்பில் போட்டு விடுங்கள். ஒரு தடவை இரவுல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மற்ற மக்களுடன், மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஊருடைய விவகாரம் நாட்டுடைய விவகாரம் அவங்க எல்லாம் முடிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. உடனடியே அந்த விளக்கை அணைத்து விட்டு வேறொரு விளக்கை பத்த வச்சாங்க. கேட்டாங்க, ஏன் இல்ல அந்த விளக்கு பொதுமக்களுடைய விஷயத்தை கேட்பதற்குரிய பைத்துல் மாலுடைய எண்ணெயால் வாங்கப்பட்ட விளக்கு, இது என்னுடைய சொந்த சமாச்சாரம், இது என்னுடைய சொந்த விஷயம், அதனால் அந்த சொந்த விஷயத்திற்கு அந்த விளக்கை கூட என்னால பற்ற வைக்க முடியாது. நாங்க பார்க்கலாம் இன்றைக்கு மஸ்ஜிதுகளுடைய கரண் மிஸ்யூஸ் பண்ணப்படுகின்றது, மஸ்ஜிதுடைய செல்வம் மிஸ்யூஸ் பண்ணப்படுகின்றது, மஸ்ஜிதில் உள்ள சொத்து செல்வங்கள், ஏன் எங்களை சில கடைக்காரர்கள், அது பல இடங்கள் இருக்குது கண்டியில் இருக்கிறதோ தெரியல, மஸ்ஜிதுடைய மஸ்ஜிதுக்கு சொந்தமான கடைகள் அதை ஒரு 20-30 கூலிக்கு கொடுக்கலாம், ஆனா இவர் 500 ரூபாய் கொடுக்கிறது, இவர் 1000 ரூபாய் கொடுக்கிறது, இது மஸ்ஜிதுடைய கடை தானே, இது மஸ்ஜிதுடைய வீடு தானே. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இவைகள் அனைத்திற்கும் அல்லாஹ்ட்ட அவரும் பதில் சொல்லணும், அந்த நிர்வாகிகளும் பதில் சொல்லணும். நிர்வாகிகள் எப்படியாப்பட்டவர்கள், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹுடைய பயம் அவர்களுக்கு முழுமையாக இருக்கணும். அல்லாஹுடைய பயம் இருந்தால் தான் உள்ளால் உள்ளபடி இஸ்லாமிய முறைப்படி நிர்வாகம் செய்வாரு. அல்லாஹுடைய பயம் இல்ல, அவர் அவருடைய ஃபேக்டரிய வழி நடத்துற மாதிரி, அவர் அவருடைய கடையில வேலை செய்யறவங்களை வழி நடத்துற மாதிரி தான் மஸ்ஜிதுகளுடைய இமாம்களை வழி நடத்துவார். திடீரென்று ஹசராத் இங்க வாங்க, அந்த வேலையை செய்ங்க, இந்த வேலையை செய்ங்க, அங்க மோதினா வேலை செய்யக்கூடியவங்களை கூப்பிடுறது, நீங்க ஏன் அதை செய்யல, நீங்க ஏன் இதை செய்யல. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஏதோ அவங்கள கடையில வேலை செய்யறவங்க வேலையாட்களை மாதிரி நாங்க பார்க்கலாம். உலகத்துல அரசாங்க உத்தியோகம் செய்யறாங்க, வாரத்தில் 5 நாள் தான் வேலை, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை, ஆனா நம்முடைய சில உலமாக்கள் எடுத்துக்கொண்டோம் அவங்களுக்கு 24 hours ஜொப்பு. ஏன் நீங்க ஃபஜ்ரும் தொழுவிக்கணும், நீங்க இஷாவும் தொழுவிக்கணும் அப்படின்ற என்ன 24 அவர் அவருக்கு ஜொப் அங்கு இருக்குது, அவருக்கு மாசத்துல 4 நாள் தான் லீவு. உதாரணத்திற்கு நான் குறிப்பிடுகின்றேன், சில மஸ்ஜிதுகள் விதிவிலக்காக இருக்கலாம், மாதத்தில் 4 நாள் லீவு, அதோட மட்டுமல்ல 24 அவர் அங்க ஒக்கிப்பைதா தான் இருக்கிறாரு, அவர் இஷாவுக்கு இல்லாம இருக்கலாது, இஷாவும் தொழுவிக்கோணும் ஃபஜ்ரும் தொழுவிக்கோணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, சாதாரணமான முன்சிபல் தன் வேலை செய்யறான், அவன் ஒரு 10-15 வருஷம் வேலை செஞ்சா அவனுக்கு இபிஎஸ் அவனுக்கு இடிஎஸ் பெரிய ஒரு தொகை வெளியில போகும்போது, ஒரு ஹசரத் 15 வருஷம் மஸ்ஜிதில் வேலை செஞ்சுட்டு வெளியாகும் போது ஒரு சின்ன சந்தோஷம், இதாங்க வச்சுக்கோங்க ஒரு 50,000 ஒரு 1 லட்சத்தை கொடுத்து உங்களோட சந்தோஷம் இது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஏன் அந்த நிர்வாகிகளுக்கு அந்த இமாம்களை நடத்த தெரியாது? சில நேரங்களில் இமாம்களும் தவறு செய்வார்கள், அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். சில இமாம்கள் அவர்கள் மஸ்ஜிதில் இருப்பாங்க, டைமுக்கு வரமாட்டாங்க, டைமுக்கு தொழுவிக்க மாட்டாங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னா இக்காம சொல்லும் போது தான் ஓடி வருவாரு. ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து சஃப்ல இருந்து சொன்ன தொழுவாங்க, அவர் கடைசியில பதறி அடிச்சு கொண்டு வாரது, இக்காம சொல்லும் போது வந்து தொழுவிப்பாரு, சலாம் கொடுத்ததோட மறுக்க ஓடுவாரு, யாராவது வந்தா ஏதாவது விஷயம் கேட்டா பள்ளியில ஹசரத்தை தேடணும். லீவு 4 நாள் கொடுத்தா 6 நாள் எடுக்கிற, மாலையில வாங்காண்ட அடுத்த நாள் காலையில வார, செலவேல அவர்கள் குரான் மதரசால ஓதி குடிச்சு கொண்டு இருப்பாங்க, 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் தான் அவங்களோட டைம், 1 மணி நேரம் மொபைல் போன்ல காலத்தை கழிச்சிருவாங்க, 3-5 அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்கணும், வார போன் எல்லாம் பேசுறது, வாரவங்களோட எல்லாம் சந்திக்கிறது, அதுவும் தவறு. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அந்த உலமாக்களை பற்றியும் அல்லாஹ் கேட்பான், இந்த நிர்வாகிகளை பற்றியும் அல்லாஹ் கேட்பான், அவர்களும் அல்லாஹிடத்தில் பதில் சொல்லணும், நிர்வாகிகளும் பதில் சொல்லணும், நானும் நீங்களும் அத்துணை பேர்களும் பதில் சொல்லணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் இந்த பட்டங்களை இந்த பதவிகளை இந்த பொறுப்புகளை நாங்கள் ஒரு பாக்கியமாக கருதலாது. இந்த அளவுக்கு இந்த பொறுப்பிலிருந்து பயந்தாங்காண்டா, ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால யாரு கலீஃபான்னு பெரிய ஒரு பிரச்சனை. ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்தா சொல்லுவாங்க, நான் தகுதி இல்ல, உமர்ட்ட போங்க. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அவங்கள்ட்ட போன அவர்கள் சொல்லுவார்கள், நான் தகுதி இல்ல, ஹதரத் அபூபக்கர்ட்ட போங்க. ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஹதரத் உமரை பார்த்து சொல்லுவாங்க, உமர் அந்த அக்வா மின்னி, உமர் நீங்க தான் தகுதி, என்னால முடியாது. ஹதரத் உமர் சொல்லுவாரு, அந்த அஃதலு மின்னி, இல்ல இல்ல நீங்க என்னை விட ரொம்ப சிறந்தவர், கண்ணியமானவர். அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லுவாங்க, ஹதரத் அபு உபைதா ரழியல்லாஹு அவர்கள்ட்ட போங்க, அவர்களை கலீஃபாவா ஆக்குங்க. இப்பொழுது மக்கள் அவங்கள்ட்ட போய் போய் பேசின அவர் சொல்லுவாரு, தூண்ணி வஃபீக்கும் சானி இஸ்னைன், நபி அவர்களுடன் அந்த ஹிரா குகையில இருந்த, நபி அவர்களுடைய முசல்லால நின்று ஹயாத்துடன் தொழுக வைத்த அந்த அபூபக்கர் இருக்கிற நேரத்தில் நீங்க வந்து வாரீங்களா? ஒருபோதும் இந்த பொறுப்பை என்னால எடுக்க முடியாது. நிர்பந்தமாக ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நியமிக்கின்றார்கள். சில சரித்திர கிதாபுகள்ல வருது, கிட்டத்தட்ட 3, 4, 15 அல்லது 17 தொழுகைகளுக்கு பின்னால சலாம் கொடுத்தவுடன் எழும்பி அந்த மஸ்ஜித் நபவியில சொல்லுவாரு, நான் இந்த பொறுப்புக்கு தகுதி இல்ல, அல்லாஹும் மீது சத்தியமாக, அல்லாஹும் மீது சத்தியமாக, நான் ரகசியமாக அல்லாஹ்ட்ட கேட்டதும் இல்ல, பகிரங்கமாக அல்லாஹ்ட்ட கேட்டதும் இல்ல, மா குந்து ஹரீசன் அலல் இமாரா ஃபி யௌமின் வலா லைலா, என்னுடைய லைஃப்ல வாழ்நாள்ல ஒரே ஒரு நாள்ல, இரவுல கூட பகல்ல கூட இந்த பதவி எனக்கு கிடைக்கணும் என்று நான் கேட்டதே இல்ல. அதனால சொல்லுவாங்க, பாயுனி மன் அஹ்பப்தும், நீங்க யார விரும்புறீங்களோ அவர்களோடு பயா செய்யுங்க, நான் என்னுடைய கிலாபத்திலிருந்து ராஜினாமா செய்து விட்டேன். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால எழும்பி சொல்லும் பொழுதும் அந்த சபையிலிருந்து ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி சொல்வார்கள், லா நகீலுக வலா நஸ்தகீலுக கத்தமக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ராஜினாமா செய்யவும் முடியாது, உங்களோட ராஜினாமாவை நாங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம், நபி அவர்களே உங்களை முற்படுத்தி இருக்கிறாங்க, நீங்க தான் நம்முடைய கலீஃபா என்று பலவந்தமா தான் ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நியமிக்கப்படுகின்றார். இதை பார்க்கும்போது இந்த காலத்துல பட்டங்களுக்காக, பதவிகளுக்காக, பொறுப்புகளுக்காக பேப்பர்ல வரணும், மீடியாவில் வரணும், எங்கட பேர் வரணும், இவர் தான் பிரசிடன்ட், இவர் தான் செக்ரட்டரி, இவர் தான் ட்ரெஷரர், இந்த பேர் வரணும், இந்த புகழ் வரணும், இந்த பெருமை கிடைக்கணும் என்ற ஆசையில யாரோ தகுதி இல்லாத, யாரோ பொறுப்பில்லாத பலர்கள் இன்று பதவிகள் வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹதரத் அபூ ஹுரைராவை கூப்பிட்டு சொன்னாங்க, அபூ ஹுரைரா, உங்களை நாங்க ஒரு நாட்டுடைய கவர்னராக ஆக்க போறோம், ஒரு நாட்டுக்கு முக்கியமான பதவியை தர போறோம். ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொன்னாங்க, ஒரு போதும் அதற்கு நான் தகுதி இல்லை, தயவு செய்து நீங்க என்ன விட்டுடுங்க. ஹதரத் உமர் கேட்டாங்க, ஏன் அபூ ஹுரைரா வானம்ன்றீங்க, உங்களை விட சிறந்த ஊரால் அவர் தனக்கு ஆட்சி தேவான்னு கேட்டாரு. கேட்டாங்க, யாரு கேட்டது? ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த்ன்னு அவங்க துவா செய்தாங்க. யா அல்லாஹ், இந்த பூமிக்கு என்னை நீ அதிகாரியாக ஆக்குன்னு துவா செய்தாங்க. ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களே கேட்டாங்க, ஏன் உங்களால எடுக்கலா? ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொன்னாங்க, யூசுப் நபியுல்லா, இபுனு நபியில்லா, இபுனு ஹலீலில்லா. யூசுப் யாரு? அவருடைய வாப்பாவும் நபி, அவருடைய அப்பாவும் நபி, அதனால நபிமார்களால தவறு செய்யலா. அபூ ஹுரைரா, இவர் சாதாரணமான ஒரு பெண்ணுடைய மகன் அல்லவா, இந்த அபூ ஹுரைராவுக்கு நீங்க பதவியை தந்துடாதீங்க, நபியுடைய சுஹபத்துல நபியுடைய தோழமையில வளர்ந்த அந்த சஹாபாக்களே இந்த அளவுக்கு பயந்திருக்கிறாங்க, நபியுடைய தோழமையில வளர்ந்த நபியுடைய தோழர்களை இந்த அளவுக்கு பதவிகளை எடுப்பதற்கு பயந்திருக்கிறார்கள். ஏன் என்றால் அது மிக பயங்கரமான ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதோடு இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. பொறுப்புதாரிகள் ஏதாவது ஒன்றுல, அது மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், அல்லது ஜனாசா கமிட்டி, ஜகாத் கமிட்டி, எத்தனையோ கமிட்டிகள் சமீப காலங்களில் இருக்குது. அவர்கள் முன்மாதிரியாக இருக்கணும். நிறைய இடங்கள்ல நிறைய வாலிபர்கள் நிறைய செய்து கொண்டிருக்கிறாங்க, நாங்க பாரோட்டோனும் மாஷா அல்லாஹ், அவர்களுடைய முயற்சிகள் அல்லாஹ் கபூல் செய்யணும். ஆனா மறுமுனையில் அந்த வாலிபர்கள் முன்மாதிரியாக இருக்கணும். நடையில உடையில பாவனையில அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல வியாபாரத்துல, நான் அந்த ஹசரத்துக்கு கூப்பிட்டு பயான் செஞ்சோம், இந்த ஹசரத்துக்கு கூப்பிட்டு பயான் செஞ்சோம், 1000 பேர் வந்தாங்க, 2000 பேர் வந்தாங்க, இந்த பேருக்கு புகழுக்கு செய்யற வேலை அல்ல. அவர்கள் வந்தாங்க பயான் செஞ்சாங்க, முதல்ல எங்கட இந்த சங்கத்தில் உள்ளவங்க நாங்க தெரிஞ்சிட்டோமா, நாங்க மாறிட்டோமா, எங்கட ரகசியமான தவறுகளை விட்டுட்டோமா, எங்கட பாவங்களுக்கு தௌபா செய்தோமா, எங்களுடைய நடையுடைய பாவனைகள்ல இஸ்லாமிய முறைப்படி ஷரியாவுடைய அடிப்படையில் நாங்க வாழ்ந்தோமான்னு நாங்க பார்க்கணும். பெருமக்கி 1000 பேரை கூட்டுறது இல்ல, பெருமக்கி 2000 பேரை கூட்டுறது இல்ல, அவருடைய பயானுக்கு இவ்வளவு பேர் வந்தாங்க, இவருடைய பயானுக்கு இவ்வளவு பேர் வந்தாங்கன்றது இல்ல. எங்கட தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன சேஞ்சஸ், எங்கட தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்குது? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாங்க உதாரண புருஷர்களாக இருக்கோம், முன்மாதிரியானவர்களாக இருக்கணும். நம்முடைய நடையுடைய பாவனைகள்ல அந்த சுன்னத்தான ஷரியத்துடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைகள்ல பிரதிபலிக்கணும். எந்த அளவுக்கு கண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்க, சஹாபாக்களுடன் அவர்களுடைய கஷ்டங்கள்ல பங்கு கொண்டாங்க, அவர்களுடைய இன்ப துன்பங்கள்ல பங்கு கொண்டாங்க. இந்த என்ன நடக்கிறது, ஒரு சில பொறுப்பு உள்ளவங்க ஆட்களை கூப்பிடுறது, நீங்க அதை செய்யுங்க, நீங்க இதை செய்யுங்க, அவர் சம்பளத்துக்கு இல்ல, ஏதோ ஒரு பொது சேவை தானே, இந்த அவர் வந்து செய்வாரு. ஆனா நாங்க முன்னுக்கு நிக்கணும், நாங்க முன்னால நின்றாதான் அந்த மஹல்லாவாசிகளுடைய கல்புல எங்களை பற்றி உண்டான அன்பை இரக்கத்தை அல்லாஹ் போடுவான். அதற்கு மாற்றமாக என்னுடைய கையில பொறுப்பு இருக்குது, நான் தலைவனாக இருக்கிறேன், நான் செயலராக இருக்கிறேன், நான் நினைத்த மாதிரி முடிவெடுக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த ஒவ்வொரு முடிவுகளை பற்றிய கயாமனால அல்லாஹ் கேட்பான். அதனால முன்மாதிரி உள்ளவர்களாக உதாரண புருஷர்களாக வாழ வேண்டும். மஹல்லாவுல மஸ்ஜிதுல உள்ளவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருதா, அவர்களுக்கு சிரமம் வருதா, அந்த கஷ்டத்தில சிரமத்தில் இவர் பங்கெடுக்கணும், இவர் வசதியானவராக இருக்கிறாரா, அவர்களுக்கு ரகசியமான முறையில போய் உதவிகளை செய்யணும். இந்த அளவுக்குண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாங்க பத்ருக்கு சென்று கொண்டிருந்தோம், பத்ருக்கு எங்கள்கிட்ட குதிரைகள் ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு, ஒட்டகங்களும் ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு, நாங்க மூணு பேர் தான் ஒரு வாகனத்துல போய் கொண்டிருந்தோம். நபி அவர்கள் தனக்கு என்று சொல்லி ஒரு வாகனத்தை கூட எடுக்கல, ஹஜரத் அபூ லுபாபா ஹஜரத் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு பேர்களுடன் சேர்ந்து நபி அவர்களும் மூணாவது ஆளாக சென்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, முதலாவது ஒருவர் கொஞ்ச நேர வாகனத்துல போவாரு, மற்ற ரெண்டு பேரும் நடப்பாங்க. இரண்டாவதால் வாகனத்துல போவாரு, மற்ற ரெண்டு பேர்களும் நடப்பாங்க. நபி அவர்கள் உதாரணமா மூணாவது ஆள், நபி அவர்களுடைய நடக்கருடைய டேர்ன் வந்தா சொல்லுவாங்க, யார சூழல்லா நீங்க வாகனத்துல ஏறி வாங்க, நாங்க நடந்து வாரோம். நபி அவங்க என்ன சொல்லுவாங்க, மா அந்துமா பி அக்வா மின்னி வமா அன பி அக்னா அனில் அஜ்ரி மின்குமா, நடப்பதில் நீங்க ரெண்டு பேரும் என்னை விட சக்தி வாய்ந்தவர்களும் அல்ல, உங்களை போன்று நானும் நடப்பதற்கு சக்தி உள்ளவன், இந்த நடப்பதின் மூலமாக கிடைக்கக்கூடிய கூலி அந்த நன்மை அதை எனக்கு தேவை, அதை விட்டுவிட நான் தயார் இல்லை, அதனால் நீங்க ஏறி வாங்க, நான் நடந்து வருவேன் என்ற நபி அவர்களும் நடந்தே செல்வார்கள். ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வருகின்றார்கள், ரஹீக்குல் மக்தூம் என்ற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள், ஒரு இடத்துல அவர்கள் டென்ட் அடித்து அங்கே தங்குகின்றார்கள். இப்பொழுது உணவு சமைக்கணும். ஒரு நபி அவங்க சொன்னாங்க, இந்த ஆட்டு அறுக்கிறது யாரு? ஒரு சஹாபி சொன்னார், யார ரசூலல்லாஹ் அலைய தபஹுஹா, அந்த ஆட்டு அறுக்கக்கூடிய பொறுப்பை நான் எடுக்கிறேன். மற்றவர் சொன்னாரு, அலைய சல்ஹுஹா, நான் அந்த ஆட்டை உரித்து அதை துண்டு துண்டாக வெட்டுகின்றேன். மூணாவது நபர் சொன்னாரு, நான் அதை சமைக்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அலைய ஜம்உல் ஹத்தப், நான் காட்டுக்கு சென்று விறகுகளை பொறிக்க கொண்டு வருகின்றேன். ஆக கஷ்டமான வேலை விறகு பொறுக்கிற வேலை தான். ஒரே இடத்தில் உட்கார்ந்து ஆட்டை அறுத்திரேலும், அதே இடத்தில் ஆட்டை உரித்திரேலும், அதே இடத்தில் ஆட்டை சமைத்திரேலும், ஆனால் காடு வனாந்திரங்களுக்கு சென்று விறகுகளை பொறுக்கிக் கொண்டு வருவது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. நபி அவங்க சொன்னாங்க, நான் காட்டுக்கு சென்று விறகை பொறுக்கிக் கொண்டு வருகின்றேன். சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லையா ரசூலல்லாஹ், அந்த வேலையை நாங்க செய்யறோம். அப்பொழுது நபி அவங்க சொன்னாங்க, இல்ல, நானும் உங்களோட சம்மதப்படணும், உங்களோட வேலையில நானும் பங்கு கொள்ளணும், அதுல கிடைக்கிற கூலி எனக்கும் கிடைக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு சஹாபாக்களுடன் இரண்டர கலந்தார்கள். அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொண்டார்கள், அவர்களுடைய லாப நஷ்டங்களில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் முன்ன பின்ன நடக்கும் பொழுது நபி அவர்கள் முன்மாதிரியாக இருந்து கண்ணியமான முறையில் அன்பான முறையில் அவர்களை திருத்தியும் கொடுத்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால பொறுப்பை நாங்கள் ஒரு சாதாரணமாக கழித்து விடக்கூடாது. கியாமனால பார்ப்போம், அல்லாவுக்கு முன்னால நிறுத்தினா நாங்கள் பார்ப்போம் என்று சாதாரணமாக இருந்துவிட முடியாது. இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக, இது மிகப்பெரிய ஒரு பாரமாக, சுமையாக இருக்கின்றது. இந்த அளவு கண்டா ஹதரத் பாத்திமா பின் அப்துல் மலிக் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், தன்னுடைய கணவன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லா தன்னுடைய கிதாபில் எழுதுகின்றார்கள். ஃபாத்திமா பின் அப்துல் மலிக் குறிப்பிடுவார்கள், மா அஅலமு அன்னஹு இக்தஸல லா மின் ஜனாபத்தின் வலா மின் இஹ்திலாமின் முன்சு இஃதலஃபஹுல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹத்தல் மௌத் என்ற கருத்துப்பட கூறுவார்கள். நான் அறிந்த மட்டில் என்னுடைய கணவனுக்கு ஹலீஃபா, என்னுடைய கணவன் ஹலீஃபாவாக ஆனதிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் அவர் ஜனாபத்துடைய குளிப்பை குளித்ததே இல்லை, அவருக்கு தூக்கத்தில் ஸ்கடிதம் ஏற்பட்டதே இல்லை மரணிக்குகின்ற வரைக்கும். ஏன் அந்த அளவுக்கு அவருக்கு பயம், அந்த அளவுக்கு அவருக்கு அச்சம், நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டால் அல்லாஹ் என்னத்தில் கேள்விகளை கேட்டால் அதற்கு நான் என்ன பதில் சொல்வேன். அதனால ரெண்டரை வருடம் அவர்களுடைய மனைவியை குறிப்பிடுகின்றார்கள், ஜனாபத்துடைய குளிப்பை குளித்ததை நான் கண்டதில்லை, தூக்கத்தில் அவருக்கு இஸ்கலிதம் ஏற்பட்டு அதற்காக குளித்ததை நான் காணல என்ற அந்த அளவுக்கு பயம். கயாம நாள் அல்லாஹுக்கு முன்னால் நான் நிறுத்தப்பட்டேன் என்றால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று முஹம்மது இப்னு முஸ்லிமா மிக முக்கியமான ஒரு சஹாபி, புகாரியில் வரக்கூடிய ரிவாயத், காபிபுன் ரஷ்ரஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் இருந்தான். அவன் மிக பயங்கரமானவன், நபி அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் எத்தனையோ வகையில துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் நபி அவங்க சொன்னாங்க, இந்த காபிபுன் ரஷ்ரஃபுடைய சோதனை தாங்க முடியாது, அதனால் அவனை கொலை செய்து விட்டு வரணும், யாரு கொலை செய்ய போறீங்க? ஹதரத் முஹம்மது இப்னு முஸ்லிமா ரழியல்லாஹு அன்ஹு அதற்கு தயாராகிறாங்க. ஆனால் நபியிடத்தில் ஒரு வாதாவை கொடுத்துட்டு அதற்குரிய சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ரெண்டு நாளாச்சு, மூணு நாளாச்சு, ஹதரத் முஹம்மது இப்னு முஸ்லிமா ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்து சாப்பிடவும் இல்லை, வீட்டில் வந்து குடிக்கவும் இல்லை, சரியான தூக்கமும் இல்லை. சஹாபாக்கள் வந்து நபியிடத்தில் முறைப்பாடு செய்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், முஹம்மது இப்னு முஸ்லிமா ரழியல்லாஹு மூன்று நாளா சாப்பிடாம குடிக்காம பெரிய பதட்டத்தோடு இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் கூப்பிட்டு அவர்களை அழைத்து அறிவுரை செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹம்மது இப்னு முஸ்லிமாவை கூப்பிட்டு, ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க, ஏன் குடிக்காம இருக்கிறீங்க, ஏன் நீங்க உங்களை இப்படி கஷ்டத்தில் போடுறீங்க? அப்பதான் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள்கிட்ட நான் ஒரு வாதா செய்திருக்கிறேன், உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொறுப்பை நான் எடுத்தேன், அந்த பொறுப்பை நான் செய்வேனோ மாட்டேனோ, அந்த பொறுப்பில் நான் வெற்றி பெறுவேனோ இல்லையோ, அந்த பொறுப்பை நிறைவேற்றாட்டி நான் அல்லாட்ட என்ன பதில் சொல்வேனோ என்ற அந்த பயத்தினால்தான் எனக்கு சாப்பிடவும் மனசு வருதில்லை, குடிக்கவும் மனசு வருதில்லை. நபி அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, நீங்க சாப்பிடணும் குடிக்கணும், இன்னமா அலைக்கல் ஜஹத், உங்களோட முயற்சி தான் உங்களோட கையில இருக்குது, நிறைவேற்றுவது அல்லாஹுடைய கையில் இருக்குது என்று ஹதரத் முஹம்மது இப்னு முஸ்லிமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் அறிவுரை சொல்லி அனுப்புகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த அளவுக்கு அவர்கள் பயத்தோட வாழ்ந்தாங்க, அச்சத்தோட வாழ்ந்தாங்க. கயாமனால் மஹ்ஷருடைய மைதானத்திற்கு முன்னால நான் நிறுத்தப்பட்டு அல்லாஹ் என்னிடத்தில் கேள்விகளை கேட்டா யாரும் வரமாட்டாங்க, எங்கட மஹல்லா வாசிகள் வரமாட்டார்கள், எங்கட நண்பர்களும் தோழர்களும் வரமாட்டாங்க, எங்களுக்கு உலகத்தில் யார் யார் சப்போர்ட் பண்ணினாங்களோ அவர்கள் யாரும் வரமாட்டாங்க. நாங்க நீதமாக, நாங்க நேர்மையாக, நாங்க உண்மையாக எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுடைய முகத்திற்காக, இவன் என்னுடைய குடும்பக்காரன், இவன் என்னுடைய சொந்தக்காரன், இவன் என்னுடைய கட்சிக்காரன், இவன் என்னுடைய பழைய கூட்டாளி, அவன் என்ன நினைப்பான் என்று சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கணும். முடிவுகள் எடுத்துட்டோம் என்றா ஆகிராவுல் அல்லாஹ்வுடைய பீடையில் இருந்து தப்ப இயலாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால எதை சொல்ல வாரோம்ண்டா, யாரு எந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த பொறுப்பை பற்றி அவர் கேட்கப்படுவார். நபி அவர்களுடைய மிக சஹீஹான பிரபல்யமான ஹதீஸ் தான், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதி, உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி கேட்கப்படுவீங்க. சில மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு சரியான பயம். ஏன்? டீச்சர் ஏசுவாங்க, மாஸ்டர் அடிப்பாங்க. அந்த அடிச்சத்தை வந்து சொல்வதற்கு வேற பயம் பெற்றோர்கள்ட்ட. எங்க பெற்றோர்கள்ட்ட வந்து சொன்னா இவங்க போய் கேட்பாங்க. மீண்டும் அந்த மாணவர்கள் இன்னும் மாணவர்களோட அந்த மாஸ்டர் டீச்சர் மார் கோபம் வைப்பாங்க. அதனால பயத்தோட வாழ்வாங்க. ஒரு சில மதரசாக்கள்லையும் இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது எல்லாம் அநீதம். மாஸ்டராக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு பெரிய கம்பெனி டைரக்டர் சேர்மனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய எல்லோரையும் ஒரே மாதிரியா பார்க்கணும், எல்லோரையும் ஒரே மாதிரியாக நடவடிக்கணும், எல்லோருடனும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணணும். எல்லோருக்கும் அவர்களுடைய தகுந்த அவர்களால் தூக்க முடியுமான பாரங்களை சுமக்கணும். அது மாத்திரமல்ல, வேலை செய்யறவங்களும் கேட்கப்படுவீங்க. நீங்க எட்டவர் வேலை செய்யணும், நீங்க அஞ்சவர் வேலை செஞ்சிட்டு எட்டவர் வேலை செஞ்சா நீங்களும் கேட்கப்படுவீங்க. உங்களுக்கு தரக்கூடிய பொறுப்பை நூத்துக்கு நூறு செஞ்சா தான் அந்த பணம் உங்களுக்கு ஹலால். இல்லாட்டி அந்த பணம், அந்த சம்பளம் நூத்துக்கு நூறு ஹலாலாக ஆகாது. அரசாங்க நிறுவனமாக இருக்கலாம், பிரைவேட் கம்பெனிஸாக இருக்கலாம், மாற்று மதத்தவர்கள் விடுங்க. அவங்க வருவாங்க, வந்து பேசிக் கொண்டிருப்பாங்க, கதைச்சு கொண்டிருப்பாங்க. அவங்க செய்யற வேலை சில வேலை ரெண்டவர் தான் ஜோப், அவங்களோட ஜோப் மூணவர் தான். ஆனா அவங்களை பார்த்து நாங்க பழகலாம், அவங்களை பார்த்து நாங்க வாழலாம். அவங்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம் நினைச்ச மாதிரி வாழ்வாங்க. மௌத்துக்கு பின்னால நிரந்தரமான மிகப்பெரிய நரகம். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவ்வாறு அல்ல. ஆகிறவுடைய நீண்ட பெரிய ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை. இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. அதனால் எங்களுக்கு ஏதாவது பொறுப்பு, அது அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், பிரைவேட் கம்பெனிஸாக இருக்கலாம், உலகத்தில் யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் சரி, அவர் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, மந்திரிகளாக இருந்தாலும் சரி, எம்பிக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பை பற்றி கயாமனால் அல்லாஹ் இஸ்லாமியர்கள்ட்ட கேட்பான். அவர்கள் அதில் பதில் சொல்லணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால இதை சொல்ல வாரோம். சமீப காலத்தில் மாற்று மதத்தவர்களை மாதிரி, அந்நியவர்களை மாதிரி, அல்லது ஆட்சியில் உள்ள அந்த பதவி மோகம் பிடித்தவர்களை போன்று எங்கட ஒரு சில இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு, மதரசாக்களுக்கு, வேற இன்னொரு என்ன சமூக சேவைகள் செய்யக்கூடிய இடங்களுக்கு நானும் அந்த பதவிக்கு வரணும், என்ன நீங்க தெரிவு செய்யுங்க, அவரை தெரிவு செய்யுங்கண்டு இந்த கேட்கிறது இருக்குது. இது இஸ்லாமிய சுன்னா இல்ல, இது இஸ்லாமிய வழிமுறை அல்ல. மாற்றமாக நீங்க என்ன விடுங்க, தயவு செய்து என்ன தெரிவு செய்யாதீங்க ஒரு ஆள் கூறுகின்றார். பலவந்தமாக அவர் தெரிவு செய்யப்பட்டால் நிச்சயமாக அவருக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால எங்களில் நாங்க யாரு எந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த பொறுப்பை பற்றி கயாமனால் அல்லாஹ் கேட்பான். அதற்குரிய தயாரிப்போடு, அதற்குரிய ஏற்பாடுகளோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கணும் என்ற பயத்துடன் நாங்க வாழ்ந்தோம். அல்லாஹ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயா. ரப்பிய ரஹ்மானே, எங்கள்ல யார் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த பொறுப்பை சரிவர நீதமாக நேர்மையாக செய்வதற்கு நீ உதவி செய்வாயாக. விசேஷமாக இந்த நாட்டில் சமீப காலத்தில் எங்களுக்கு எதிராக என்னென்ன சதித்திட்டங்கள் தீட்டப்படுகின்றனவோ யா அல்லாஹ், அவைகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி வைப்பாயாக. எங்களுடைய அமல்களை, இபாதத்துகளை வீணாக்கிடாதே யா அல்லாஹ். அவர்களுடைய சதித்திட்டங்களை நீ அறிந்திருக்க இருக்கிறாயா அல்லாஹ். அதற்கு மாற்றமாக அவர்களுக்கு பாதகமாக, இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக எல்லா வகையான சூழல்களையும் உருவாக்கி வைப்பாயாக. தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சமூகமாக எங்களை மாற்றி வைப்பாயாக. எங்களுடைய வீடுகள், எங்களுடைய பொருட்கள், எங்களுடைய சொத்துக்கள், எங்களுடைய ஊர்கள், நாடுகள், முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாத்து உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் அனைவர்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மத்துக்கே அர்ஹமர் ராஹிமீன்.
For more lectures visit slhub.com.